ओम अज्ञान्ति मिरांधस्य ज्ञानांजन चलागया सत्सरुं मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं साबिदं मेन भूतले स्वयं रूप गदामयं ददातीं स्वपदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवांश श्रीरूपां सागरजालं सगगना रघुनाथं तां सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगनललिता श्रीविशाखं च नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नवाचार्यपादानितायुगपदायने गौरगददामदाय नहरग्रामदारिणे जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपाल कुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। हरे कृष्णा इन्नैक्की भगवद्गीता नम्म एडुत्तुक्कर श्लोकम मच्चिता सर्व दुक्कानि मत् प्रसाद परिश्यसि அதசேத்து அகங்கார ந சோசசி வினசசி. நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். இந்த அத்தியாயம் பகவத்கீதையோட கடைசி அத்தியாயம். கடைசி அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நம்மளை எச்சரிக்கிறார். இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மச்சித்தா சர்வ துக்காணி, இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுதான். எப்பவுமே இங்க நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதா முயற்சி பண்றோம், சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றோம், சில சமயம் கொஞ்ச நேரம் தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். எப்பவுமே நம்மளால தொடர்ந்து இந்த உலகத்துல சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியல. ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவத புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமாசிதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவா புதிர் வஸ்த பரம் பதம் 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 எற்பிபதம் நதேசம். இந்த உலகத்துல நம்ம வைக்கக்கூடிய ஓரொரு ஸ்டெப்பும் ஓரொரு அடியும் அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அடுத்த க்ஷணம், அடுத்த நொடி, அடுத்த வினாடி என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால உணர முடியாது. சில சமயங்கள்ல விஞ்ஞானிகள் தன்னுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தினால புயல் வருதுங்கிறத அறிவிக்கலாம், சுனாமி வரப்போது, கடல் கொந்தளிப்பு வரப்போதுங்கிறத அறிவிக்கலாம், பூகம்பம் வரப்போதுங்கிறதும் அறிவிக்கலாம், வெள்ள அபாயம் ஏற்படும், கடுமையான மழை பெய்யுங்கிறதும் அறிவிக்கலாம் அவங்களோட விஞ்ஞான முன்னேற்றத்தினால. ஆனா அவங்களோட விஞ்ஞான முன்னேற்றத்தினால அதை அறிவிக்க முடியுமே தவிர அதை அவங்களால் தவிர்க்க முடியாது, நம்மளால் தவிர்க்க முடியாது. எங்கேயாவது இடம் மாறி போக முயற்சிக்கலாம், அங்க போனாலும் துன்பம் இருக்கும், அங்க வேற விதமான துன்பம் இருக்கும். சில சமயம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் இருக்கிற இடத்துல இந்தியாவில் இருக்கேன்னா எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருவேளை நான் வெளிநாடு போயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், இங்கே ரொம்ப உஷ்ணமா இருக்கு, இல்லை இங்கே சீதோஷம் எனக்கு, ஆனால் வெளிநாடு போனால் ரொம்ப சந்தோஷமா சம்பாதிக்கலாம், சந்தோஷமா புலன்பு அனுபவிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெளிநாடு போறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இந்தியாவில் இருந்துக்கலாம் போல அவங்களுக்கு தோணும். சில இடங்களில் பயங்கரமான வெயில் இருக்கும், துபாய், அபுதாபி, கத்தார், இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்க போறாங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, ரொம்ப வேதனை, அந்த இயற்கையினால் வரக்கூடிய துன்பத்தை அவங்களால தாங்க முடியாது. அதே மாதிரி சில மாநிலங்களில் ரொம்ப குளிராக இருக்கும், சில 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 ஊர்களில், சில நாடுகளில் ரொம்ப குளிர் இருக்கும், சில நாடுகளில் ரொம்ப வெயில் இருக்கும், சில நாடுகளில் எப்பவுமே மழை பெஞ்சுட்டே இருக்கும். இயற்கையினால நம்ம சில நாடுகளில் எப்போ எரிமலை வெடிக்கும்னே சொல்ல முடியாது, சில நாடுகளில் எப்போ பூகம்பம் ஏற்படும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டாலும் நம்மளால காப்பாற்றிக்க முடியாது. எப்போ இந்த ஜட உடல் எடுத்துட்டோமோ அப்ப நம்ம துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஜீவாத்மாவாகிய நம்ம எல்லாரும் இந்த ஜட சரீரம் எடுத்துட்டதுனால, இந்த உடலுக்கு ஜட உடல்னு பேர், இந்த ஜட உடல் எடுத்துட்டதுனால நம்ம துன்பம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, மச்சிதா சர்வ துக்காணி, இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, மத் பிரசாதா, என்னுடைய கருணையினால இதை நீ ரொம்ப சுலபமா கலந்துடலாம். இந்த துன்பத்தை கடக்கிறது கிருஷ்ணருடைய கருணை வேணும். கிருஷ்ணருடைய கருணை இருந்தா இந்த உலகத்துடைய துன்பத்தை ஒரு நாள் கடக்க முடியும். ரெண்டாவது வரையில் என்ன சொல்றார் கிருஷ்ணா, அதசேத்து அகங்காரா, அதை விட்டு நீ அகங்காரப்பட்டிருந்தீனா நஸ்ரோசசி வினசசி, உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரி நீங்க சொல்றீங்க இந்த உலக துன்பம் நிறைந்தது, அழிவு ஏற்படும், எப்போ வேணா அழிவு ஏற்படலாம். அப்போ ஒருவேளை நம்ம கிருஷ்ணரை சரணடைஞ்சா நம்ம அழிய மாட்டோமா, நமக்கு மரணம் வராதா அப்படிங்கிற கேள்வி எழலாம். கிருஷ்ணர் என்ன சொல்றார், நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் இதை கலந்து பேசிட்டு இருக்கோம். பிரபுபாதருடைய பிரபுபாத அடிக்கடி இந்த உதாரணத்தை மேற்கோள் காமிப்பார், கோட் பண்ணுவார் சில பிரபுபாதர், இந்த இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர். பிரபுபாதர் என்ன சொல்வார்னா, கிருஷ்ணர் மரண ரூபத்தில் வருவார், அவரை சரணடையாதவருக்கு கிருஷ்ணர் மரண ரூபத்தில் வருவார். மிருத்யு அப்படின்னா மரணம், மிருத்யு சர்வஹரஸ்யாகம், என்னை சரணடையாதவர்களுக்கு நான் மரண ரூபத்தில் வந்து அவங்ககிட்ட உலகம் எடுத்துன்னு போடுவாங்க. அதனாலதான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட தனவானும் தானியவானும், அவர் சினிமா நடிகராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், அங்கே அவங்க தற்காலிகமாக இன்பத்தை அனுபவிச்சுருக்கலாம், உடல் சார்ந்த இன்பங்களை, ஆனால் ஒரு நிமிஷத்தில் மரணங்கிற ரூபத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுருந்தா போவோம், எதையுமே அவங்க எடுத்துன்னு போக முடியாது. அப்போது நான் முன்பே பேசிட்டு இருக்கிற மாதிரி பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஆகாது, அவங்களும் இறக்க தானே போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எல்லாம். பக்தர்கள் இறக்குறாங்க, ஆனால் ஒரு பக்தன் இறக்கிறதுக்கும் பக்தன் அல்லாதவன் இறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். பக்தன் அல்லாதவன் அவனுடைய மரணம் அவனுக்கு பயம் தரக்கூடியதாக இருக்கும், அவன் மரணத்துக்கு அப்புறம் அவன் அடையக்கூடிய நிலையும் அவன் எந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கானோ அதை வச்சு சொல்லப்படும். அவன் ரொம்ப புண்ணியம் செய்திருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடுத்துட்டுருவான், அவன் ரொம்ப பாவம் செய்திருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடுத்துட்டுருவான், ரொம்ப பாவாரி செய்தவன் வேற உடலே கிடைக்காம பேய் பூதங்களா சுத்தின்னு இருக்கும். இது பக்தர் அல்லாதவங்க. பக்தர்களுக்கு மரணம் வரும், ஆனா அவங்க இந்த உலகத்தான் விடுறாங்க, அவங்க கிருஷ்ணருடைய உலகத்துல நித்தியமா போயிருக்காங்க. அதனாலதான் அந்த உலகம் வைகுண்டம் சொல்லப்படும். வைகுண்டம்னா அங்க துன்பமே கிடையாது, வைகுண்டத்துல எப்பவுமே துன்பம் கிடையாது, அங்க எப்பவுமே சந்தோஷம்தான். அங்க பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, நோய் கிடையாது, மரணம் கிடையாது. வைகுண்டத்துல வைகுண்ட லோகத்தில் பிறக்க வேண்டியதில்லை, இறக்க வேண்டியது இல்லை, நோய்வாய்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் மரணமும் அங்கே கிடையாது, வயோதிகமும் கிடையாது. இப்போ கிருஷ்ணர் இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுன்னு எதை சொல்றாருன்னா, இதையெல்லாம் தான் காமிக்க சொல்றார். குறிப்பா துன்பம் நிறைந்ததுன்னா எது, நமக்கு சின்ன சின்ன துன்பம் வரதே நம்ம பெருசாக எடுத்துட்டு இருக்கோம். சில சமயங்களில் சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கலாம், துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சில சமயங்களில் சிலர் வந்து நல்ல வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கலாம். சில சமயங்களில் சிலர் வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி நிறைய பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கல்யாணம் ஆகாத பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தற்காலிகமாக அவங்க அது துன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம நிரந்தரமாக அனுபவிக்கிற துன்பம்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அதுதான் நம்ம நிரந்தரமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுலேருந்து விடுபடுறதான் புத்திசாலித்தனம். அதனாலதான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அசத்தோமா சத்கம, அசத் அப்படின்னா அசத்னா உண்மை இல்லை, இந்த உலகம் உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாத இடம் தான் உண்மையான இடம் ஒன்று இருக்கணுமே இல்லையா, எப்பவுமே உண்மைக்கு எதிர்மறை இருக்கு இல்லையா, உண்மைனா நேர்மை, நித்தியமா அநித்தியம்னா நித்தியம்னு ஒன்று இருக்கு, அசத்னா சத்துன்னு ஒன்று இருக்கு. சத்திற்கு போய் தான் அசத்துன்னு ஒன்று வரும், சத்து இல்லைன்னா அசத்து எங்கிருந்து வரும் இல்லையா. அப்போ சத் அப்படின்னா உண்மை. அப்போ உண்மையான இடத்துக்கு போகணும், உண்மை இல்லாத இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த உடலும் உண்மை இல்லாதது, இந்த உலகமும் உண்மை இல்லாதது, இது நம்ம யாராலும் மறுக்க முடியாது. இல்லை இல்லை, என் உடம்பு உண்மையானது தான், எனக்கு அழிவே வராது, எனக்கு மரணம் கிடையாது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதனாலதான் சாஸ்திரம் நம்ம அறிவுறுத்துறாங்க, சாஸ்திரத்தில் வேதத்தில் நீங்கள் உண்மை இல்லாத இடத்துல இருக்கீங்க, உண்மையான இடத்துக்கு போங்க. அசத்தோமா சத்கம, தாமசோமா ஜோதிர்கம, தாமஸ்னா அறியாமை, அறியாமை குணத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே பொருளுடைய ப்ரோபாஸ் சொன்ன மாதிரி நமக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாது. நம்ம இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, நான் பண்றது சரியா தப்பா, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அப்படி தெரியாமல் செய்யக்கூடிய செயலெல்லாம் அறியாமையில் இருக்கிறதா செயல்படுறதா சொல்லப்படுது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வந்து சரியான வழிகாட்டுதலால் செய்யப்படலைன்னா அது அறியாமையில் செய்யப்படுதா சொல்லப்படுது, அறியாமையில் செயல்படுது. அப்போ தாமசோமா ஜோதிர்கம, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செயலெல்லாம் அறியாமையில் விளையக்கூடிய உடல் சார்ந்த செயலெல்லாம் அறியாமையினால் செய்யக்கூடியதா இருக்கு. அப்போ அவங்க வேதத்தில் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா, அறியாமையினால் விளையக்கூடிய செயலை விட்டுட்டு நீங்க பிரகாசமா ஜோதியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த ஜோதி பகவானுடைய வைகுண்டத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் ஜோதின்னு சொல்லப்படும். கிருஷ்ணருடைய வைகுண்ட லோகம் ஜோதி, அந்த வைகுண்ட லோகத்தை அடையிறது தான் ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம். நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா, ஜீவேரே சொரூபவை கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மாவோட உண்மையான சொரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அப்போ வைகுண்ட லோகத்தில் ஜோதின்னு சொன்னா அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடலிருந்து வரக்கூடிய தேஜஸையும் வைகுண்டத்திலிருந்து வரக்கூடிய தேஜஸையும் சொல்லப்படுது. இப்ப ஜீவாத்மா அந்த உடலை விட்ட உடனே அவன் தன்னுடைய நித்தியமான இடத்தை அறிந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சேவை பண்றது. இப்ப முக்தினா என்னன்னா கிருஷ்ணருடைய நித்தியமான சேவையில் ஈடுபடுறது. முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன ஸ்வரூபேன வவஸ்திதா. முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன, முக்தி அடைகிறதுன்னா நம்ம கிருஷ்ணருடைய உலகத்துல போய் நித்தியமா அவர் சேவை பண்றதுன்னு அர்த்தம். முக்தி அடைகிறதா ஏதோ ஒளியில போய் கலந்துக்கிறதுன்னு நினைச்சுக்கூடாது. வேதத்துல என்ன சொல்லிருக்கு, தமசோமா ஜோதிர்கம, நீங்க அறியாமல் இருக்கீங்க அறிவை நோக்கி வாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்துல பகவத்கீதை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ கிருஷ்ணருக்கு பக்தி சேவை பண்றாங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அறியாமல் இருந்து விடுபட்டுட்டே வராங்க. அவங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அறியாமல் இருந்து விடுபட்டு கிருஷ்ணரை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டாங்க. மிருத்யோமா அமிர்தமுத்தம, மிருத்யுனா மரணம். நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அது யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது சூரியன் உதிக்கும் அறியும் போது நம்முடைய உயிர் எடுத்துட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி கடிகாரமோ இல்லை நாள் காட்டியோ கிடையாது. சூரியனுடைய தோற்றத்தை வச்சு சொல்லிடுவாங்க, இன்னைக்கு என்ன கிழமை என்ன எப்படி உதிச்சு என்ன நேரம் இப்போ என்ன இதனால சூரியனுடைய கணக்கை வச்சு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் உதிக்குது மறையுதுன்னா ஒவ்வொரு நாள் நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். மரணத்தை நோக்கி பிரயாணத்தை தொடங்கிட்டோம். சிலர் 10 வயசுல இருக்கலாம், 100, 20 வயசு, 50 வயசு, 60 வயசுனா ஆல்ரெடி அவங்க 50 வயசு இறந்துட்டாங்க. திரும்ப வந்து திரும்ப வருமா, நான் 50 வயசு இருந்துட்டா திரும்ப நான் வந்து 10 வயசுல ஆகணும்னா முடியாது. அது முடிச்சது முடிச்சதுதான் இல்லையா. 50 வயசு நம்ம கடந்து வந்துட்டோம்னா 50 வயசு நம்ம மரணத்தை நோக்கி முன்னேறியாச்சு இல்லையா. நம்ம அந்த பிரயாணத்துல போயிட்டு இருக்கோம், மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுனா மிருத்யோமா அமிர்தமுத்தம, மரணத்தை நோக்கி நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, மரணமே இல்லாத பாதைக்கு வாங்க அப்படின்னு சாஸ்திரம் நம்மளை வலியுறுத்து. நம்ம எல்லாருமே மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப மரணமே இல்லாத இடத்துக்கு போறதா புத்திசாலித்தனம். எங்க போனா எனக்கு திரும்பவும் பிறப்பு இறப்பு இல்லையோ அங்க நான் போவேன். அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உலகத்தில் சந்திரன் சூரியன் மின்சாரம் தேவையில்லை, அங்க எப்பவுமே சுயப்பிரகாசம் இருக்கும். நதத் பாசேதே சூரியோ, சூரியனும் தேவையில்ல சசாங்கோ சந்திரனும் தேவையில்லை. நதத் பாசேதே சூரியோ நசாங்கோ ந பாவகா எத்கத்வான நிவர்த்தந்தே, அந்த இடத்தை அடைஞ்சிட்டா தத்தாம பரமம் மம, அது எனது உன்னதமான இடம், அந்த இடத்தை அடைஞ்சிட்டா நம்ம திரும்ப வர வேண்டியது. அந்த இடத்தை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியம். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற, யார் வந்து அவருடைய கதைகளையும் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய மகிமையிலும் கேட்கிறாங்களோ வருமனே அவங்க அந்த இடத்தை அடைவாங்க இந்த உடலை விட்ட உடனே. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா தியக்வா தேகம் புனர் ஜென்ம நைத்தி மாமேதி. ஸோ அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, ஜென்ம அப்படின்னா பிறப்பு, கர்ம அப்படின்னா செயல், இதெல்லாம் திவ்யமானது. யாருடையது? கிருஷ்ணருடைய தோற்றமும் அவர் இந்த உலகத்துல தோன்றதும் அவதரிக்கிறதும் அவருடைய செயல்களும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக, அது சரியான நபர்கிட்ட இருந்து உள்ளபடி நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுட்டோம்னா சரியா கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் யாரு, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய லீலை என்ன, அவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சரியான சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கிட்டிருந்தும் பாகவதர்கிட்டிருந்தும் ஆச்சாரியிட்டிருந்தும் கேட்டு தெரிஞ்சுட்டோம்னா என்ன ஆகும்னா, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வது தியக்வா தேகம் புனர் ஜென்ம நைத்தி. தேகம்னா இந்த உடல், தியக்வான விடுறது, இந்த உடலை விட்ட உடனே புனர் ஜென்ம நைத்தி, திரும்பவும் மறுபிறவி கிடையாது. மாமேதி, என்னை அழைகிறார்கள், ஓ அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, எனக்கு பக்தி செய்யறவங்க எப்பவுமே என்னை நினைச்சிட்டு இருக்கிறவங்க என்னுடைய லீலைகளையும் செயல்களும் திவ்யமானதுன்னு யார் தெரிஞ்சுன்றாங்களோ, என்னுடைய அவதார தோற்றம் பிறப்பெல்லாம் அவங்க எல்லாருமே இந்த உடலை விட்டதும் என்னுடைய நித்தியமான உலகத்தை அடைகிறாங்கன்னு சொல்ற கிருஷ்ணா. அதுதான் அவளுடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணர் காரணமற்ற கருணை என்னது? கருணைனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சரி பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு. இதுக்காக கிருஷ்ணர் இங்க தோன்றது அவருடைய காரணமே இல்லாத கருணை, காரணமே அற்ற கருணை. அவர் நம் வெறுமனை நம்மளை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக தான் இங்க தோன்றார் கிருஷ்ணர். அவர் அப்படி தோன்றலைன்னா எப்படி நம்ம, அதனாலதான் இங்க சொல்றாரு மத் பிரசாதா, பிரசாதம்னா கருணை, மத் பிரசாதம் என்னுடைய கருணை. அப்ப கிருஷ்ணருடைய கருணையினாலதான் இந்த துன்பங்கள் இதெல்லாம் நம்ம விடுபட முடியும். கிருஷ்ணோட கருணை இல்லாம நம்ம துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. பிறப்பு இறப்பு ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷான தர்ஷனா, பிறப்பு இறப்பு முதுமையினோ துக்கம் தரக்கூடியது அர்ஜுனா. அப்ப கிருஷ்ணருடைய கருணையினால்தான் நம்ம விடுபட முடியும். உண்மை, கிருஷ்ணோட கருணை இல்லாம அதுல இருந்து விடுபட முடியாது. அதனால மத் பிரசாதா, என்னுடைய கருணையினால கிருஷ்ணருடைய கருணையினால் அது வந்து நம்ம விடுபடலாம். அப்படி அகங்காரப்பட்டிருந்த நாயே கிருஷ்ணர்கிட்ட போகணும், நாயே கிருஷ்ணரை கும்பிடணும், நாயே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், நாயே கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும், நாயே கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அகங்காரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து கிருஷ்ணரை சன்னடைய விருப்பம் இல்லை. அவங்க இந்த இயற்கையில் இந்த உலகத்துடைய மாயசக்தி, மாயசக்திங்கிறது கிருஷ்ணருடைய இன்னொரு சக்தி, அந்த மாயசக்தினால் கவரப்பட்டிருக்காங்க. மாயை தான் இல்லாத ஒன்று உண்மையை நினைச்சின்றது. இந்த உலகமே ஒரு மாய உலகம், இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை, உண்மை இல்லை. ஆனால் அதில் மூழ்கி போயிருக்கிறவங்க அகங்காரத்தினால கிருஷ்ணர் சரணடைய மாட்டாங்க. நாயே கிருஷ்ணர் சரணடையணும். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார், நசோசி அப்படின்னு என்ன சரணடையிலாம் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, கஷ்டப்பட்டுதான் இருக்கணும். அதனாலதான் புராணங்கள்ல நிறைய பக்தர்கள் கிருஷ்ணரை சரணடைஞ்சிருக்காங்க. நிறைய நிறைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எல்லாத்தையும் துறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அடைக்கலம், அவர் தான் நம்ம அவருடைய பாதத்தை தான் சரணடையணும், அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நிறைய பக்தர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு பக்தர் தான் இந்திரதும்ன மகாராஜ், இந்திரதும்ன சக்கரவர்த்தி. இந்திரதும்ன சக்கரவர்த்தி இந்த திராவிட தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்புள்ளவர். அவர் சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவர் எப்பவுமே பகவானுக்கு பக்தி சேவை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ராஜாங்கிற பொய் அகங்காரம் கிடையாது. நான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கேன், எல்லாமே என்ன புகழ்றாங்க. உண்மையில ஒரு ராஜா வராருன்னா அவர் எல்லாரும் புகழ்வாங்க. எந்த விதம் ராஜா வாழ்க, அவர் குடும்பம் வாழ்க, அவர் அப்படி இப்படி அவர் புகழ்வாங்க. அவர் நடந்து வரும்போது அவருக்கு சிவப்பு கலர் மேட்டு அந்த இது விரிச்சிருப்பாங்க. அவர் பாதங்களில் பூ போடுவாங்க, அவரை புகழ்ந்து பேசுவாங்க, அவையில் வந்து அவருடைய புகழ் பாடுவாங்க. ஆனால் இந்திரதும்ன ராஜா இதெல்லாம் கவரப்படலையா. அவருக்கு தெரியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதன் கடவுள், அவரை தான் நம்ம அடைக்கலம் போகணும், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது இந்திரதும்ன ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பேருக்கு தன்னுடைய கடமைக்காக தான் அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். ஒரு நாள் இந்திரதும்ன ராஜா இப்படி நான் அரசியல் விவகாரம் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைய முடியாது, இது வரைக்கும் நான் பண்ணது போதும் அப்படின்னு இந்திரதும்ன ராஜா என்ன பண்ணார்னா தன்னுடைய பையனை வந்து அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகிண்டு அவர் மலையா பர்வதத்தில் வந்து தவம் செய்கிறார். ஒரு சின்ன குடிசை அமைச்சுட்டு அது ரொம்ப எளிமையாக வாழ்றார். ஒரு மன்னர் ரொம்ப சொகுசாக வாழ்றவர். அவர் சுற்றி எப்பவுமே ஆயிரக்கணக்கான பேர் அவர் சேவை செய்ய தயாராக இருப்பாங்க. பணிப்பெண்களும் சேவகர்களும் கூப்பிட்ட கொள்ளுக்கு ஓடி வர மந்திரிகள் சேனாதிபதிகளாக இருக்காங்க. மகாராணி எல்லாருமே விட்டுட்டு இருந்திருந்த ராஜா என்னுடைய இறுதி காலத்தை நான் கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணருடைய உலகத்தை திரும்ப போகணும் அப்படிங்கிறத உணர்ந்த. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த உலகம் எல்லாம் மாயைதான், இதில் எப்படி நான் இங்கே நிரந்தரமாக உழண்டு இருக்க முடியும். அதனால் என்னுடைய கடமை முடிஞ்சது. எப்போ என்னுடைய பையன் குடும்ப பொறுப்பு ஏற்றுந்தானோ அப்போ நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். நான் என்னுடைய மனதை என்னுடைய இறுதி காலத்தில் பகவான் மேலே பதிக்கணும். வேத காலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷா. நம்ம தர்மம் தர்மப்படி வாழணும். தர்மம் தான் என்னதுன்னா ஒரு ஒருத்தர் இப்படிதான் வாழணும்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஒரு பிராமணன் எப்படி வாழணும், ஒரு வியாபாரி எப்படி வாழணும், ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு என்னென்ன தர்மம் இருக்கு அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி வாழணும். அப்ப நம்ம தர்மம் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அர்த்தம் பொருளாதாரம் எல்லாருக்கும் வேணும். எல்லார வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொருளாதாரமே வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பொருளாதார முன்னேற்றம் எப்படி அடையணும், தர்ம முறைப்படி அடையணும். அப்புறம் தர்ம அர்த்த காமா, நமக்கு எல்லாம் ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். யாருமே எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் எல்லாருக்கும் ஆசை, ஆசை யாராலும் துறக்க முடியாது. ஆனா அந்த ஆசையை பகவான் மேல மாற்றி அது பக்தியா மாற்ற முடியும் இல்லையா. ஆசை ஆசைப்படுறது என்ன இருக்கு, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இந்த உலகத்தை நான் கட்டுப்படுத்தணும். இந்திரதும்னராஜா அப்படி ஆசைப்படல, அவருக்கு ஆசை இருந்தது நான் பகவான்கிட்ட போகணும், இந்த உலகத்தில் ஆண்டது போதும். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யறதுன்னா நம்ம சில சமயங்கள் தர்ம முறைப்படி வாழ்றோம், பொருளாதார வசதியை திண்டுறோம், புலன்பமும் அனுபவிக்கிறோம், கடைசியில் மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா கலியுகத்தில் தர்ம முறைப்படியான வாழ்க்கையே கிடையாது. யார் வேணாலும் பொருளாதாரம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம், யார் வேணாலும் கொலை பண்ணலாம் கொள்ளலாம், அப்படி இப்போ வாழ்க்கை ஆயிடுச்சு. தர்மம்னா என்னன்னு ஒத்துக்கும் தெரியாது. நிறைய பேர் தர்மங்கிற வார்த்தை எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா ரோட்ல பிச்சைக்காரன் சொல்லுவான், அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க, அந்த இடத்துல அவங்க தர்மங்கிற வார்த்தையை கேட்டிருப்பாங்க. உண்மையில சாஸ்திர தர்மம் என்னன்னு என்ன சொல்லுதுன்னா நம்முடைய உண்மையான நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தான் தர்மம்னு சொல்லப்படும். அந்த தர்மத்துடைய நோக்கம் என்னன்னா நம்மளை பகவானோட இணைக்கக்கூடியது. அதுதான் வர்ணாசிரம தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானரப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த வர்ணாசிரம தர்மம் வேத காலத்தில் பழக்கத்தில் இருந்தது. எதுக்கு பழக்கத்தில் இருந்ததுன்னா, அவங்கவுங்க அவங்களுடைய டியூட்டி, அவங்கவுங்க தர்மத்தை ஒழுங்காக பண்ணுறதுனால அவங்க பகவானை திருப்திப்படுத்த முடியும். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்மா விஷ்ணு ஆராதனை பண்ணால் அந்த தோச காரணம். வர்ணாசிரம நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது தான். அத பொம்பே திஜசேஷ்ட வர்ணாசிரம சாமிசித்தஸ்ய தர்மசிய சாம்சித்திர் ஹரிதோஷனம். ஒரு பிராமணன் அவனுடைய கடமையை ஒழுங்காக செய்யறதுனால பகவானை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு சக்கரவர்த்தி, ஒரு ராஜா, அவன் இந்த உலகத்தை இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி பண்ணி அவன் நல்ல உபதேசங்களை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். அது மூலமாக அவன் பகவானை சந்தோஷப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு வியாபாரி பசுக்களையும் தானியங்களையும் பராமரிக்கிறதுனால அவன் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு சூத்திரன், அவனுக்கு படிப்பையும் கிடையாது, நிர்வாகத்திறமையும் கிடையாது, மற்ற பிரிவினர்களுக்கு சேவை செய்வது மூலமா அவன் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும். இதுதான் வர்ணாசிரம தர்மம். அதே மாதிரி பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானரப்பிரஸ்தன், சன்னியாசி. ஆரம்ப வாழ்க்கை பிரம்மச்சரிய வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. இந்த காலத்தில் ஜனங்களுக்கு இதெல்லாம் பயிற்சியே கிடையாது, எல்லாருமே புலம்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க. பிரம்மச்சரிய வாழ்க்கையில என்னன்னா, ஆரம்ப காலத்தில் 5 வயதுலேருந்து அந்த குழந்தை புலன்பங்களை தவிர்த்து குரு கூட இருந்து சேவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே அந்த குழந்தை குருகிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு வருவாங்க. அப்படி இல்லற வாழ்க்கையில் வந்த உடனே அவனுக்கு தெரியும் எப்படி இல்லறத்தை நடத்தணும், எப்படி தர்மப்படி செய்யணும், அதெல்லாம் குரு அவருக்கு போதிச்சிருக்காரு. அப்படி இல்லறத்தில் வந்தாலும் அவர் வந்து தர்மப்படி வாழ்வார். அதுக்கப்புறம் எப்போ தன்னுடைய குழந்தை பெரியவனாய் இந்த குடும்ப பொறுப்பு எடுத்துன்றானோ, அப்பா வந்து தன்னுடைய மனைவியோட புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறான். அயோத்தியா, காசி, வாரணாசி, பிருந்தாவன், மதுரா, எவ்வளோ புனித ஸ்தலங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காலத்தில் ஜனங்க புலன்பமே பிரதான வாழ்றதுனால புனித ஸ்தலங்களுக்கு போக விரும்புறதில்லை. அப்படியே புனித ஸ்தலங்களுக்கு போனாலும் என்ன பாவம் போகணுங்கிறதுக்காக தான் போகிறான். அங்கே போய் கடவுளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எதனால் பகவான் அயோத்தியாவை தோன்றினார், அவர் என்னென்ன லீலை பண்ணார், மதுரால கிருஷ்ணன் என்ன லீலை புரிஞ்சார், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறதுன்னா அங்கேருந்து பக்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்தோட மகிமையில். அப்போ அப்போ கணவனும் மனைவியும் எப்பவுமே குடும்ப பந்தத்திலே வாழக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். எப்போ தன்னுடைய பையன் குடும்ப பொறுப்பு ஏற்றுன்றானோ அப்போ அவன்கிட்ட குடும்ப பொறுப்பு ஒப்படைச்சிட்டு கணவனும் மனைவியும் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே மனைவிட்டிருந்து பிரிஞ்சு அந்த கணவன் துறவரம் போட்டு, இதுதான் வேத முறைப்படி உள்ள வாழ்க்கை. அப்போ நோக்கம் என்னன்னா, 50 வயதுக்கு மேலே இல்லற வாழ்க்கையில் தான் ஓய்வடையும் போது அவனுடைய மனது, அவனுடைய புத்தி எல்லாமே இறைவனுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கப்படும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் 70-80 வயசு ஆனாலும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, புலன்பு அனுபவிக்கும் நினைக்கிறாங்க. குடும்ப பற்றுதல், குடும்பத்தின் மேலே உள்ள பற்றுதல். இப்போ குடும்பத்தின் மேலே உள்ள பற்றுதல்னால என்ன ஆயிடும்னா, திரும்பவும் நம்ம இந்த ஜட உலகத்துக்கு வர வேண்டியதாக. அதனாலதான் கிருஷ்ணர் பற்றின்றி செயலாட்ட சொல்றாரு. நம்ம கடமையை செய்ய வேண்டாம் சொல்லல, ஒரு அம்மாவா இருந்து நீங்க பண்றதை பண்ண வேண்டாம் சொல்லல, ஒரு அப்பாவா இருந்து நீங்க செய்ய வேண்டியது கிருஷ்ணர் செய்ய வேண்டாம் சொல்லல. ஆனா பற்று வந்து கிருஷ்ணர் மேல வச்சுட்டு பெயருக்காக தான் செயலாட்டணும். அப்படி பண்றவனாலதான் எந்த விஷயம் நடந்தாலும் தாங்கிக்க முடியும். அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, சொன்னாங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தெரியும் இந்த உலகம் தற்காலிகமானது, இங்க என்ன துன்பம் வேணாலும் ஏற்படலாம். அப்ப இந்திரதம்ம ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர் குடும்பத்தின் மேல பற்றுதெல்லாம் விட்டு அவர் பகவானை அடையிறதுக்காக அந்த மலைய பர்வதத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சின்ன குடிசை அமைச்சுட்டு ஒரு பெரிய அரண்மனையில ஆடம்பரமா வாழ்ந்திருந்தவர் எல்லாத்தையுமே திறந்து ஒரு குடில வந்து தவம் செய்யுங்கிறது அவர் எளிமையான காரியமா நம்ம எடுத்துட முடியாது. அதுக்கு ரொம்ப ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் கடவுள்கிட்ட போகணும், நான் கிருஷ்ணரை அடையணும், நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்கிற வைராக்கியம் இருக்கிறவங்களால அதை செய்ய முடியும். எந்திரதம்ம ராஜாவுக்கு அந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்து நான் கிருஷ்ணரை அடையணும். அப்ப அவர் அங்க வந்து படிப்படியா பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணி பக்தியில பக்குவம் அடைஞ்சிட்டே வர்றார். பக்தியில பக்குவம் அடைஞ்சு தன்னுடைய உண்மையான நிலை என்னங்கிறது உணர்ந்துடுறார். நான் கிருஷ்ணுடைய சேவகன் அப்படின்னு எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணுடைய ஸ்மரணத்திலேயே அவரை நினைச்சுட்டே அங்க இருக்கார். அப்படி ஒரு நாள் இந்திரதம்ம ராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து தவம் செய்திருக்கும் போது அவருடைய ஆசிரமத்துக்கு அகஸ்திய மகரிஷி வர்றார். அகஸ்திய முனிவர் தன்னுடைய சீடர்களோட வர்றார். அப்ப அகஸ்திய முனிவர் வந்தது இந்திரதம்மராஜா தெரியாது, ஏன்னா அவர் தபத்துல இருந்தார், கண்களை மூடி பகவானுடைய லீலைகளை வந்து எண்ணின்றிருக்கார். அவர் ஹரிநாம தோதிட்டே இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி அவர் வாய் வந்து புனித நாமத்தை உச்சரிச்சுருக்கு, அவருடைய கண்களை மூடி பகவானை தியானிச்சுருக்கார். அவர் பக்தியில மிக உன்னதமான நிலையில இருக்கார். ஏறக்குறைய அவர் பக்தியில பக்குவமே அடைஞ்சிட்டார். அதனாலதான் அவர் அந்த இடத்துல தனியா வந்திருந்து பக்தி செய்ய முடிஞ்சது அவர்னால. அப்ப அகஸ்திய மகரிஷி என்ன என்ன நினைச்சுட்டு அவரை பார்த்த உடனே இந்திரதம்ம ராஜாவை நான் இவனுடைய இடத்துக்கு வந்திருக்கேன், இவன் நேற்று வரைக்கும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தான், இன்னைக்கு இவன் பெரிய தபசி ஆயிட்டானா, இன்னைக்கு இவன் பெரிய தபம் பண்ணக்கூடிய ஆயிட்டானா. அப்ப உண்மையிலே இவனுக்கு அகங்காரம், நான் வந்தது கூட என்னை வரவேற்காம என்னை உபசரிக்காம எப்படி மதம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கனால இவர் மத யானையா போட்டுன்னு சபிக்கிறேன். அகஸ்திய மகரிஷி இந்திரதம்ன ராஜாவை ஒரு மத யானையா போட்டுன்னு சபிக்கிறேன். இந்திரதம்ன ராஜா மேல ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பு இல்லையே. இந்த உலகத்துல நம்ம தப்பு செய்யாமே, ஐ திங்க் தப்பு செய்யறோம்னு வைங்களேன், நம்ம தப்பு செய்யறதே யாராவது சுட்டி காமிச்சா நம்மளால பொறுத்துக்க முடியாது இல்லையா. நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா யாராவது நம்ம கண்டிக்கிறாங்க இல்ல திட்டுறாங்கன்னா நம்மளால பொறுத்துக்க முடியாது. என்ன நீங்க என்ன மட்டும் இப்படி கேள்வி கேட்கறீங்க, அப்படி அவங்க கூட சண்டை போடுவோம். தப்பு செய்யும் போது அது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பு செஞ்சு கூட யாராவது நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்ல நம்ம டீச்சரோ இல்ல சம்படி யாராவது பெரியவங்க யாராவது நம்மளை கண்டிக்கும் போது நம்மளால அதை பொறுத்துக்க முடியாது. தப்பு செஞ்சே இந்திரதம்ராஜா எந்த தப்பும் செய்யல, அவர் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருந்தார். அவரை போய் அகஸ்தியர் சபிக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? இதே விதத்தில் நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப ஒரு வேலை, இப்ப நீங்க இங்க ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் வரவங்க ஜபம் பண்ணுவாங்க, இங்க வரக்கு ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் வரவங்களுக்கு எல்லாமே எங்க ஜப மாலை கொடுத்துருவோம், அவங்க வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. அப்படி ஜபம் செய்யும்போது உங்க வீட்டில் யாராவது உங்களை வந்து ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணுவோம்? ஜபமாலை கீழே வச்சு அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவோம் இல்லையா. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணல, என்னையே வந்து அரைஞ்சான் அப்படிங்கிற கோபம் நமக்கு வரும், பயங்கரமான கோபம் வந்துடும். நம்மளை யாராவது கண்டிச்சாலோ நம்மளை யாராவது அடிச்சாலோ. ஆனா இந்திரதம்ன ராஜா அவர் அகஸ்தியர் சபிக்கிறார், திரும்பவும் சபிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? ஏன்னா அவரும் தவம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நம்மளை யாராவது வந்து திட்டினாலோ சபிச்சாலோ உடனே நம்ம அவங்களை பல வகையில் திட்டிடுவோம். அவங்க ஒரு வாரத்தை நம்ம திட்டினா பத்து வாரத்தை நம்ம திட்டிடுவோம். ஆனா இந்திரதம்ன ராஜா அகஸ்தியர் சபிக்கும் பொழுது அவர் அதை எடுத்துன்றார். நீ ஒரு மத யானையா போகணும்னு அகஸ்தியர் சபிச்சார், இந்திரதம்ன ராஜா கூப்பிய கரங்களோ அதை ஏத்துன்றார். அப்ப இந்திரதம்ன ராஜா என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை இது கிருஷ்ணோட விருப்பமா இருக்கும், இல்ல நான் பாட்டுக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சு தவம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது எங்கே இந்த வழியா போகக்கூடிய அகஸ்தியர் வந்து என்ன சபிக்கிறாருன்னா அது என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட விருப்பமா இருக்கலாம், கிருஷ்ணர் வந்து நான் இன்னும் பக்குவம் அடையல நினைக்கலாம், இல்ல கிருஷ்ணர் எனக்கு இந்த ஒரு பரிசையை கொடுக்கலாம். அதே சமயம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது என்னுடைய முன்ஜென்ம கர்மவினையாம இருக்கலாம், நான் இப்ப பக்தி பண்றேன் ஆனா முன்ஜென்மத்தில் என்னென்ன பாவகாரிகள் செய்தது எனக்கு தெரியாது. அப்ப இந்த அகஸ்தியர் என்ன சபிக்கிறாருன்னா அவர் ஒரு கருவிதான், அவர் என்ன சபிக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பக்தியில உயர்ந்த நிலைன்னு சொல்லு. அவர் பக்தியில உன்னதமான நிலையில் இருந்ததுனால அகஸ்தியர் சபிக்கிறத எப்படி எடுத்துட்டாருன்னா, தன்னுடைய முன்ஜென்ம கர்மமாவோ கர்மமாவோ அல்லது கிருஷ்ணனுடைய கருணையாக எடுத்துட்டார். திரும்ப அவருடைய முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லையா, எந்த விதமான எதிர்ப்பும் அவர் தெரிவிக்கல. அந்த பக்தர் எந்த விதம் ராஜா அவர் அகஸ்தியர் சபிக்கும் பொழுது அவருடைய முகத்தில் எந்த ஒரு கோபமோ இல்ல வெறித்தனமாவோ எதுவுமே அவர் காட்டல, கூப்பிய கரங்களோட அதை ஏத்துன்றார். அப்ப அகஸ்தியருக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும், அடாடா இப்படி ஒரு பாகவதர் போய் நான் சபிச்சிட்டேனே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் நினைச்சுட்டே இவன் நேற்று வரைக்கும் ஒரு சன்னியாச ஒரு சக்கரவர்த்தியா இருந்தான், இன்னைக்கு இவன் பெரிய ராஜா ஆயிட்டானேன்னு சொல்லி, சார் இன்னைக்கு பெரிய ஒரு தபஸ்தி ஆயிட்டான்ங்கிற நினைச்சுட்டு அவர் நான் சபிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது, சாபத்தை திரும்ப வாங்க முடியாது, சபிச்சது சபிச்சதுதான். அப்ப அகஸ்தியர் சொன்னார், எந்திரதம்னா நீ இந்த அளவுக்கு பக்தியில உன்னதமான நிலையில் இருப்பங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், ஆனா என்ன செய்யறது, நான் அவசரப்பட்டு உன்னை சபிச்சிட்டேன். இதுதான் பக்தர்களுக்கும் யோகிகள் ரிஷிகளுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்கள் எந்த சூழ்நிலையும் கிளர்ச்சி அடைய மாட்டாங்க, அவங்கள எந்த சூழ்நிலையில் போட்டாலும். ஆனா யோகிகள் ரிஷிகள்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கிளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, அவங்களால கோபம் காமம் இதெல்லாம் அவங்களால விட முடியாது. ஏன்னா யோகிகள் ரிஷிகள் எல்லாம் வலுக்கட்டாம தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. தனி ஒரு இடத்துல போய் தபம் செய்யறது தியானம் பண்றது இதெல்லாம் வந்து செயற்கை முறையில அதை செய்ய முயற்சிக்கிறதுனால அவங்க அதுல இருந்து வீழ்ச்சி அடைக்கிற வாய்ப்பு இருக்கு, வீழ்ச்சி அடைவாங்க. அது சம்பவங்கள் நிறைய ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சௌபரிமணியின் ஒரு மகரிஷி, அவர் தண்ணி கடியில யமுனா நதிக்கு அடியில் போய் தவம் பண்ணிட்டு இருந்தார், அவர் தன்னுடைய தபத்திலிருந்து வீழ்ச்சி அடைகிறார். விஸ்வாமித்திர முனிவரும் கடுமையாக தவம் செய்திருந்தார் 10,000 வருடங்கள், அவரும் தன்னுடைய தபத்திலிருந்து வீழ்ச்சி அடைகிறார். சில சமயங்களில் முனிவர்களுக்கு கோபம் வரும், சில சமயங்களில் முனிவர்களுக்கு காமத்தினால் அவசப்படுவாங்க, சில சமயங்களில் அவங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் முனிவருக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தர்கள் எந்த சூழலும் கிளர்ச்சி அடைய மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் பிரல்லாத மகாராஜன், இந்திரதுமராஜர் ஒரு நல்ல உதாரணம். பிரல்லாத மகாராஜர் தன்னுடைய அப்பாவே, சொந்த அப்பாவே வந்து அவரை கொல்ல முயற்சிக்கிறார் பல விதங்களில், அவர் கோபப்படவே இல்லை. ஏன்னா அவர் தெரிஞ்சது, இந்த எண்ணெய் கசிப்பு என்னுடைய உடலை கொள்ளலாம், என்னுடைய ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, இந்த உடல் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன மலை வச்சு தூக்கி போடலாம், யானை வச்சு மிதிக்க வைக்கலாம். சின்ன குழந்தை 5 வயசு பையன்தான், என்ன ஒரு அனுபவம் இருக்கு பிரல்லாத மகாராஜருக்கு. அவருடைய குரு நாரதருடைய கருணையினால பிரல்லாதருக்கு அந்த ஆன்மீக அறிவு போட்டப்பட்டது. அவர் 5 வயது குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை யானையை பார்த்தா பயந்துடும், அம்மா பின்னாடி அப்பா பின்னாடி ஒழிஞ்சிடும், எல்லாம் அவங்களை எடுத்துக்க சொல்லி அழ ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட 5 வயது குழந்தையை யானையோட காலு கடியில் போட்டு மிதிக்க வச்சாங்க. எப்படி இருக்கும் யானையோட கால் ஒன்றும் பெரிய தூண் மாதிரி இருக்கும், மிதிச்சா அவ்வளவுதான் நம்ம சட்னி ஆடுவோம். ஆனா பிரல்லாதருக்கு பயந்துக்கல. சோ எப்படி பிரல்லாதர் எந்த இடத்துலயும் அவர் கோபப்படவும் இல்லை, அகங்காரப்படவும் இல்லை, அவர் என்ன நடக்குதோ நடக்கட்டும், கிருஷ்ணர் என்ன உயிரோட வச்சிருக்குன்னா வச்சுக்கிட்டோம், இல்ல நான் இந்த உடலை விட்டு போகணும் விரும்பினாரோ அவரோட விருப்பப்படி நடக்கட்டும். இதுதான் சரணாகதி. பிரல்லாதர் இந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்சிருந்தார். அதே மாதிரி இந்திரதம ராஜா எப்படி இருந்தாருன்னா, சரி இந்த முனிவர் என்ன சபிக்கிறாருன்னா சபிக்கட்டும், ஆனா நான் கோபப்பட்டு நான் திரும்ப சபிக்க போறதில்லை, எனக்கு வரதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இதுதான் மிக உயர்ந்த பக்தருக்குள்ள அறிகுறி. அப்ப அகஸ்தியர் சொல்ற, அப்படி நீ வந்து என்னால் சபிக்கப்பட்டாலும் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். நீ வந்து ஒரு மதயானியா போனா, நீ ஒரு மதயானியா போனாலும் அந்த பகவான் கிருஷ்ணரே, அந்த விஷ்ணுவே வந்து உன்னை வைகுண்டத்து கூட்டின்னு போவார், அவரே வந்து உன்னை வைகுண்டத்து கூட்டின்னு போவாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்தனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அகஸ்தியர் ரொம்ப வருத்தத்தோடு எங்களுக்கு போறார். இப்பேற்பட்ட ஒரு பாகவதரை போய் நான் வந்து யானையா போன சமைச்சிட்டேன். அப்படி அந்த இந்திரதுங்க ராஜா தான் தன்னுடைய அடுத்த வாழ்க்கையில கஜேந்திரன் யானை ஆகிறார். கஜேந்திரன் யானை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கஜேந்திர மோட்சம். இந்த கஜேந்திரன் யானை ஒரு பெரிய யானை, காட்டுல வந்து காட்டுக்கே ராஜாவா இருக்கிறான் கஜேந்திர யானை. நிறைய மிருகங்கள், சிங்கம் புலி எல்லா மிருகங்களும் இவருக்கு கட்டுப்பட்டணும், நிறைய யானைகளும் இவருக்கு சேவை பண்ணும், நிறைய பெண் யானைகள். இப்படி அந்த காட்டிலே வந்து ரொம்ப உல்லாசமா அவர் சுத்தி வர்றார் கஜேந்திரன். தேவலோகத்துல ஒரு அழகான வனம் இருக்கு, அந்த வனத்துல சுத்தி வர்றார். அதுல அந்த வனத்துல சில இடங்கள்ல ரொம்ப விசேஷமா அமைக்கப்பட்டிருக்கும் சில குளங்கள்லாம். அந்த குளங்கள் உள்ள தாமரைகள்லாம் தங்கத்தினாலே செய்யப்பட்டிருக்கும், தங்க தாமரைகளா இருக்கும். இப்ப இந்த உலகத்துல நம்ம சில சமயம் பாக்குறோம், சில சமயம் நம்ம வந்து உப்பு கடல், கடல் இருக்கு, தாமரைப்பூ இருக்கு, அந்த மாதிரி விதவிதமான உலகத்துல விதவிதமான கடல் இருக்கு. சில சில உலகத்துல பால் கடல் இருக்கு, அந்த மந்தார மலையை சுத்தி பால் கடல் ஓடிட்டு இருக்கு, பார்க்கடல் வருது அங்க இருந்து பார்க்கடல் இருக்கு. அப்புறம் சில உலகத்துல தேன் கடல் இருக்கு, சில உலகத்துல தயிர் கடலா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம பார்க்காதனால அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சூரியனை நான் பார்க்க முடியாதனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியனை கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான், ஆனா இப்ப இருக்கு. அது சில இடங்களில் உள்ளவங்களால இப்ப பார்க்க முடியும், வேற நாட்டில் உள்ளவங்களால. அப்புறம் நாளை காலையில் சூரியன் இங்கே வந்துடும், நம்ம பார்ப்போம், அந்த நாட்டில் உள்ளவங்க சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியன் நம்ம கண்ணுக்கு தோன்றது, மறையுது. அந்த மாதிரி எண்ணற்ற உலகங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற உலகங்கள்ல எண்ணற்ற விதமான விசேஷமான குளங்களும் ஏரிகளும் கடல்களும் இருக்கு. அதை பற்றி விவரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகவத புராணம் ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. ஆனா இப்போ உள்ள விஞ்ஞானிகள்லாம் செயற்கை முறையினால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சூரியனுக்கு போறதோ இல்லை சந்திரனுக்கு போறதோ செயற்கை முறையினால போகணும் முயற்சிக்கிறாங்க, அதெல்லாம் வீண் தான், நேர வீண் தான். எப்படி இந்திரதுங்க ராஜா அந்த கஜேந்திர யானை ஆகி அந்த வனத்துல ரொம்ப உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கார். அப்ப ஒரு நாள் அந்த கஜேந்திர யானை தன் பெண் யானைகளோட, அவரோட உள்ள மற்ற பெண் யானைகளோட குளத்துல ஜலக்கீடை பண்றதுக்கா போ, இங்க யானை குளத்துல குளிக்கிறது பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படி தும்பிக்கையில தண்ணி எடுத்து மேல வீசுவாங்க, எல்லா யானைகளும் விளையாடிட்டு இருக்கு. கஜேந்திர காட்டுக்கே சக்கரவர்த்தியா இருந்ததுனால யானைக்கும் உறவுகள்லாம் இருக்கு, அவர் மேல விருப்பமுள்ள பெண்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. யானை கூட்டமா வரும், அந்த கூட்டத்தோட கஜேந்திரன் அந்த குளத்துல இறங்கி ரொம்ப அற்புதமா விளையாடிட்டு இருக்க மற்ற யானைகளோட உல்லாசமா இருக்கார். நம்மளும் சில சமயத்துல உல்லாசமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், திடீர்னு எதிர்பார்க்காம நமக்கு சில துன்பங்கள் வரும், அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. அது துன்பத்துக்கு துன்பத்தோடு சேர்ந்து நம்ம போராட வேண்டியிருக்கும். நான் முன்பே சொன்ன மாதிரி திடீர்னு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா போயிட்டு இருக்கோம், திடீர்னு எதிர்பாராம ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதே மாதிரிதான் இங்க கஜேந்திரன் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அந்த குளத்திலிருந்து ஒரு முதலை கஜேந்திரோட காலை பிடிச்சிடும். கஜேந்திரோட காலை பிடிச்சு பயங்கரமான வேதனை கஜேந்திரனுக்காக. இப்ப கஜேந்திரன் தன்னுடைய ஒட்டுமொத்தமான சக்தியை பிரயோகிச்சு அந்த முதலையிட்டிருந்து தன்னை விடுவிச்சுக்க முயற்சி பண்றார். முதலையும் அவரை விடுற மாதிரி இல்லை. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போராட்டம், யுத்தம், பயங்கரமான போராட்டம். முதலையும் விடுற மாதிரி இல்லை, கஜேந்திரன் தன்னை விடுவிச்சுக்க தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிக்கிறார். இந்த கஜேந்திரன் யானை தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சு அந்த முதலையிட்டிருந்து தன்னை விடுபட முயற்சிக்கிறார். பல தேவ வருடங்களா அந்த யுத்தம் நடக்குதான் முதலைக்கும் கஜேந்திரனுக்கும். பல வருடங்களா கஜேந்திரன் தன்னுடைய முழு சக்தியை பிரயோகிச்சு பார்க்கிறார். அவனால அந்த முதலையிட்ட தன்னை விடுவிச்சுக்க முடியல. கஜேந்திரனுக்கு துன்பம் வந்துடுச்சுன்னு கூட உள்ள யானைகளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உடனே கஜேந்திரன் என்ன பண்ணாருன்னா, அந்த யானைகளை என்ன பண்ணிடுச்சுன்னா, கஜேந்திரன் தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யானை வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது. எப்பன்னா தரையில இருக்கும்போது, தண்ணியில யானையோட பலம் அவ்வளவா எடுபடாது. முதலே ரொம்ப பலம் வாய்ந்தது எப்படின்னா தண்ணியில இருக்கும்போது, தரையில் அவருடைய பலம் எடுபடாது. இப்ப யானை தண்ணியில போய் மாட்டினதுனால அதோடைய பலம் எடுபடலை. முதலைக்கு பலம் கூடிகிட்டே இருக்கு, யானை பலவீனமாயிட்டே இருக்கு. கஜேந்திரன் தன்னுடைய முழு சக்தியை பிரயோகிச்சிட்டார், தன்னுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சார். அப்ப மற்ற யானையோட உதவியை நாடுறார், அவங்களும் முயற்சி பண்றாங்க கஜேந்திரன் எப்படியாவது முதலிட்டிருந்து விடுவிக்கணும்னு. ஒவ்வொரு யானையும் தும்பிக்கை கோத்துட்டு கஜேந்திரனை பிடிச்சு வெளியில் இருக்க முயற்சி பண்றாங்க, முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, அந்த யானைகள்லாம் இது நம்மளால முடியாது, இந்த கஜேந்திரனை வந்து நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் நம்பி இருந்த உறவினர்கள், நண்பர்கள், மற்ற யானைகள்லாம் கஜேந்திரன் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப கஜேந்திரன் தன்னுடைய சொந்த முயற்சினாலும் அவர் அந்த முதலிட்டிருந்து விடுவிச்சுக்க முடியல, அவருடைய உறவினர்கள் நண்பர்களாலும் அவரை காப்பாற்ற முடியல. ரொம்ப வேதனை அனுப்பிச்சிருக்கார். அப்ப கஜேந்திரன் படிப்படியா மயக்கமாகக்கூடிய நிலைக்கு போறார், ஒட்டுமொத்த சக்தியும் இழந்துடுற. அப்போ கஜேந்திரனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பெரிய சக்தி இருக்கணும், அந்த சக்தி மானாலதான் என்ன விடுவிக்க முடியும், வேற யாராலும் என்ன விடுவிக்க முடியாது. இதெல்லாம் இந்த உலகத்துல இயக்கம் அடைஞ்சிருக்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும், காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு எண்ணற்ற தேவர்கள் பொறுப்பா இருக்காங்க. இந்திரன் மழை கொடுக்கிறார், சந்திரன் வெளிச்சம் கொடுக்கிறார், சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார், அவங்க எல்லாருமே தேவர்களா பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த கஜேந்திரன் வந்து இந்த முதலீட்ட கஷ்டப்பட்டு இருக்கிறத இப்ப தேவர்கள் நினைச்சிருந்தாங்க, கஜேந்திரன் நம்மளை கூப்பிடல, நம்ம ஏன் போய் அதுக்கு உதவி செய்யணும். இப்ப கஜேந்திரன் தேவர்களை உதவிக்கு அழைக்கல, ஏன்னா தேவர்களால் தன்னை விடுவிக்க முடியாதுன்னு கஜேந்திரனுக்கு தெரியும். இந்த உலகத்துல மரணத்திலிருந்து யாராலும் நம்மளை விடுவிக்க முடியாது, எந்த தேவதைகளால் நம்மளை விடுவிக்க முடியாது. அப்போ அந்த கஜேந்திரன் தான் தன்னுடைய ஒட்டுமொத்தமான சுயநிலவும் இழக்கக்கூடிய சமயத்தில், ரொம்ப போராடக்கூடிய சமயத்தில், அந்த தாமரை, அந்த குளத்திலிருந்து ஒரு தங்க தாமரை எடுத்து மேலே ஏந்தி, ஓ ஆதி மூலமே என்னை வந்து ரட்சிப்பாயாக, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும், இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழலில் மாட்டிட்டு இருக்கேன், தயவுசெய்து இந்த ஜீவாத்மா, இந்த கட்டுண்ட ஆத்மா விடுவிக்கணும், நீங்க எனக்கு என்னால் இந்த துன்பம் தாங்க முடியல, தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பலத்த குரல்ல அந்த யானை அந்த தாமரை மேல எடுத்து பகவானை உதவிக்கு அழைக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காத்துட்டு இருந்தாராம், எப்ப கஜேந்திரன் அழைக்க போறார். உடனே கண்டு வாகத்தில் ஏறி வர்றார், கண்டு வாகத்தில் ஏறிண்டு நேரம் அங்க வர்றார் கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும், இவர் வந்து முன் ஜென்மத்தில் இந்திரதம்ம சக்கரவர்த்தியா இருந்தார், இப்ப கஜேந்திரன் யானையா இருக்கார். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நேர்ல வந்து கஜேந்திரன் விடுவிக்கிறதுக்காக வர்றார். கஜேந்திரனுக்கு எப்படி அந்த ஞாபக சக்தி கிடைச்சது, பகவான் தான் உதவி கழிக்கணும், வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு. ஏன்னா அவர் செய்த பக்தி வீண் போகல, அவர் இந்திரதம்ம ராஜாவா இருந்து செய்த பக்தி வந்து வீண் போகல. அதனாலதான் பகவத்கீதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நேகாபிக்ரம நாசோசி பிரத்யவாயோனி வத்தது சால்பம் அப்பியசிய தர்ம சேத்ராயதே மகதோபயா. எனக்கு யாராவது கொஞ்சமா பக்தி செய்திருந்தா கூட அவங்க மிக பயங்கரமான பயத்திலிருந்து நான் காப்பாத்துறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நம்ம கொஞ்சமா பக்தி பண்ணா கூட கிருஷ்ணர் நம்மளை மிக பயங்கரமான பயத்திலிருந்து காப்பாத்துறாரு. அது கஜேந்திரன் வாழ்க்கையில் கண் கூட நடந்தது. அந்த கஜேந்திரன் ஒரு யானையா போயிட்டாலும் கிருஷ்ணர் சரியான நேரத்தில் அவருக்கு அந்த ஞாபக சக்தி கொடுத்தார். ஏன்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கார். சர்வச்ச சாகம் கிருதி சன்னி விஷ்ணோ மத்தர் ஸ்மிருதி ஞானம் அபோகரம் சே, நான் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கேன், நான் தான் ஒருத்தங்க ஞாபக சக்தி, ஞாபக மருதி எல்லாமே நான் தான் கொடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ கஷ்டத்து தான் ஞாபக சக்தி வருது, கஷ்டத்து தான் ஞாபக மருதி வருது. அப்போ கஜேந்திரன் அந்த நேரத்தில் அவர் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்தது, பகவான் தான் என்னை விடுவிக்க முடியும், பகவானை தவிர வேறு யாராலும் என்னை விடுவிக்க முடியாது, அவர் தான் எனக்கு இந்த துன்பத்தின் விடுவிக்க முடியும். அதுதான் சிவபெருமானும் உறுதி செய்கிறார் பத்ம புராணத்தில், முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணு தேவன் அசம்சயா. சந்தேகமே வேண்டாம், முக்தி பகவான் விஷ்ணு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அதனாலதான் கஜேந்திரன் எந்த தேவரையும் உதவி கலைக்கல, அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உதவி கலைச்சார். அப்ப தேவர்கள்லாம் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, நம்ம பகவானுக்கு அபராதம் பண்ணிட்டோமே, கஜேந்திரன் நம்மளை கூப்பிடலன்னு நினைச்சிட்டோமே, அவர் சரியானதான் பண்ணார், அவர் பகவான் தான் உதவி கலைச்சார், அப்ப நம்ம வந்து பகவானுக்கு குற்றம் செய்துட்டோம்னு சொல்லி அந்த தேவர்கள்லாம் அங்க வராங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லா தேவர்களும் அந்த இடத்துல தோன்றாங்க. தோன்றி பகவான் அங்கே வந்த உடனே அவரை புகழ்ந்து பாடுறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்த வச்சல்னு ஒரு பேர், தன்னுடைய பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாவகிராகி ஜனார்த்தனான்னு பேர், தன்னுடைய பக்தனுடைய பாவத்தை பார்த்து அவனோட அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர். அப்படி பகவான் அங்கே வந்த உடனே தன்னுடைய தாமரை திருக்கரங்களால கஜேந்திரனை மேலே இழுக்கிறார், கஜேந்திரனை மேலே கொண்டு வர. அப்படி கஜேந்திரன் மேலே வரும்பொழுது அந்த காலை பத்தின்றிருக்கு முதலை, அந்த முதலையை முதலுடைய தலையை தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் கட் பண்றார். முதலை தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு இறந்துப்போம். முதலை இறந்த உடனே அந்த முதலோட உடலிலிருந்து ஒரு அழகான தேவகன் தோன்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சுற்றி வளம் வந்து அவர்கிட்ட துதித்து பாடிண்டு அவரை புகழ் பாடிண்டு அவர் வந்து தேவலோகத்துக்கு போறார். கஜேந்திரன் பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அவருக்கு நான்கு கரமுள்ள விஷ்ணு ரூபம் கொடுக்கப்பட்டது. விஷ்ணுடைய உலகத்தில் போய் அவர் கூட நித்தியமா வாழ்றது. கஜேந்திரன் ஒரு தூய்மையான பக்தனா இருந்ததுனால பகவான் அவரை வைகுண்டத்து கூட்டின்னு போனார். இந்த முதலியார்ந்த தேவன் அவர் ஹூக்குங்கிற கந்தர்வன், கந்தர்வ லோகம்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம எப்படி மனிதர்கள் இருக்குள்ளே இந்த மாதிரி சித்தர்கள், சின்னரர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், இந்த மாதிரி விதவிதமான உலகத்தில் விதவிதமான ஆட்கள் இருக்காங்க. கந்தர்வலோகம், சித்தலோகம், சாரணலோகம், கிங்கரலோகம், கிம்புருஷ லோகம், இந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கு. இங்கே எப்படி நம்ம நிறைய நாடுகளை பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கு. கிம்புருஷர்கள் சொல்லக்கூடியவங்க கிம்புருஷ லோகம் சொல்லப்படுது, அது மாதிரி கந்தர்வ இருக்கக்கூடிய உலகம் கந்தர்வ உலகம் சொல்லப்படுது. அந்த ஹூக்கு கந்தர்வன் ஒரு தேவன், அவன் கந்தர்வ லோகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். குறிப்பாக தேவலோகத்தில் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா புலன்பு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹூக்கு கந்தர்வன் கந்தர்வன் ரொம்ப அழகா பாடக்கூடியவங்க, ரொம்ப அற்புதமா பாடுவாங்க. அப்ப ஹூக்கு கந்தர்வன் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் அவன் நிறைய பெண்களோட தண்ணியில் இறங்கி விளையாடிட்டு இருந்தான். எப்படி கஜேந்திரா வந்து ஜலக்கீடை பண்ணிட்டு இருந்தோ யானை, அது மாதிரி அந்த ஹூக்கு கந்தர்வனும் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தான் நிறைய பெண்களோட. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குளத்துல தேவல மகரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். இவன் தண்ணிக்குள்ள போய் நீந்தி போய் அவருடைய காலை பிடிச்சி இழுத்துடும். அப்ப தேவல ரிஷிக்கு பயங்கரமான கோபம், நீ இப்படி தண்ணியிலே இருந்து விளையாண்டு இருக்கிறதுனால நீ ஒரு முதலையா போன்னு சபிச்சார், முதலையா போன்னு சபிச்சிட்ட. சில சமயங்கள்ல முனிவர்களோட சாபம் கூட நம்ம எழுத முடியும். தேவல ரிஷி சபிச்ச உடனே இந்த ஹூக்கு கந்தர்வன் அவருடைய பாதங்களை வந்து தன்னுடைய பிராயச்சித்தத்துக்கும் தன்னுடைய இந்த முதலையோட சரித்திருந்து விடுபடுறதுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி பணிவா கேட்டுனான். எப்போ தன்னுடைய தவறை உணர்ந்தானோ அப்போ ஹூக்கு கந்தர்வன் சொன்னார், சரி அந்த தேவல மகரிஷி சொன்னார் ஹூக்கு கந்தர்வன்ட்ட, நீ முதலையா போனாலும் பகவான் விஷ்ணுவே வந்து உன்னை அந்த முதலையோட உடல் சரீரத்திலிருந்து விடுவிப்பார், நீ திரும்ப உன்னுடைய தெய்வ உடல் அடைவர். இப்போ ஹூக்கு கந்தர்வன் கிருஷ்ணருடைய தூய்மையான பக்தர் கிடையாது, அதனால தெய்வ உடல் அடைஞ்சார், தேவலோகத்தில் போயிருக்கார். ஆனால் கஜேந்திரன் கிருஷ்ணருடைய வைகுண்டத்தில் பிரவேசிக்கிறார். இதுதான் பக்தர் அடையக்கூடிய பக்தர்களாக அடையக்கூடிய நிலை. ஹூக்கு கந்தர்வன் பகவானை தரிசனம் பண்ணார், கந்தர் லோகத்தில் போனார். ஆனால் கஜேந்திரன் பகவானுடைய வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். வைகுண்டத்துக்கும் மற்ற கிரகங்களுக்கு என்ன வித்தியாசம், நான் முன்பே சொன்ன மாதிரி மற்ற கிரகங்கள் அழியக்கூடியது. இந்த உலகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரம்ம லோகம் வரைக்கும் போனாலும் மரணத்தை சந்திக்கணும்னு சொல்றாரு. ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, பிரம்ம லோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சொல்லிட்டே இருக்கு. அதனாலதான் பிரம்மாவே பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உயிர் வாழ்றாரு. பிரம்மாவை நீங்க எப்பவுமே இளமையா பார்க்க முடியாது. நிறைய இடங்களில் பிரம்மதேவர் பார்த்தீங்கன்னா தாடி வச்சிருந்துப்பார், வயசானவர் மாதிரி. அப்படின்னா பிரம்மாவை வந்து அவருக்கும் மரணம் இருக்கு, ஆனால் அவருடைய மரணம் நம்மள மாதிரி சாதாரணமான மரணம் கிடையாது. நம்ம மரணம் அடையிறன்னா 60 வயசு, 70 வயசு, 100 வயசு மேக்சிமம். பிரம்மா பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழக்கூடியவர். அப்படி நீண்ட நாள் உயிர் வாழ்வார். ஆனா பிரம்மலோகத்திலேயே மரணம் இருக்கு. அதனால கிருஷ்ணர் சொல்றார், ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுக்கே சேர்த்து கவுந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் புனலோகத்தை திரும்ப வரணும். ஆனா என்னுடைய உலகத்தை அடைஞ்சிட்டா திரும்ப வர வேண்டியதில்லைங்க. அப்ப ஹூக்கு கந்தர்வன் அந்த கந்தர்வத்துல போனாலும் அவன் பிறப்பிறப்புக்கு உட்பட்டவன். கஜேந்திரன் தன்னுடைய தூய்மையான பக்தியினால ஒரு வைகுண்டத்துல பிரவேசிக்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் என்ன முக்கியமான காரணம்னா கஜேந்திரன் பொறுமையா இருந்தார். பக்தி செய்யும் போது அவருக்கு கோபமோ அகங்காரமோ பொறாமையோ வருது. பகவான் பக்தர்களை சோதிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. தன்னுடைய பக்தனை சோதிக்கிறதுக்கு, தன்னுடைய சேவகனை சோதிக்கிறதுக்கு எஜமானுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தன்னுடைய பக்தர்களை சோதிக்கலாம். சில சமயம் அவன் கஷ்டம் கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டப்படலாம் அவங்க. அப்ப பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, தத்தேனுகம்ப சுசமீக்ஷமான புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம். ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வரும்போது அவர் எப்படி எடுத்துக்கிறார்னா, அது பகவானுடைய கருணையா எடுத்துக்கிறார். எப்படி ஒரு பகவானுடைய கருணையா எடுத்துக்கிறாருன்னா, ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வரும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் முன் ஜென்மத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கேன், அப்போ என்னுடைய கர்ம வினைகள்லாம் என்னுடைய பாவங்கள்லாம் வச்சு நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நான் எவ்வளவோ துன்பம் அனுபவிக்கணும், ஆனா கிருஷ்ணனுடைய கருணையினால எனக்கு இது மட்டும் தான் வந்திருக்கு, இந்த அளவுக்கு தான் நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன். அப்படி எடுத்துக்கிறார். எப்போ ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வருதோ அவன் கடவுளை வந்து கடவுள்கிட்ட வந்து குறை சொல்ல மாட்டான், கடவுள் வந்து கிளைம் பண்ண மாட்டான். கிருஷ்ணா உன்னாலதான் அப்படி நடந்தது, நீ ஏன் என்னை விட்டுட்ட, நீ என்ன கை விட்டுட்ட, நான் உனக்கு பூஜை பண்றேன், கோயில தரிசனம் பண்றேன், உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பக்தர் போய் கேட்க மாட்டார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர் கிருஷ்ணன் கேட்க மாட்டார். குந்தி மகாராணி அப்பேற்பட்ட ஒரு பக்தை. குந்தி மகாராணி சந்தித்த கஷ்டங்கள் இந்த ஜன உலகத்தில் இந்த வாழ்க்கையில யாருமே சந்திச்சுக்க முடியாது. தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்தா, அஞ்சு பசங்களை வளர்த்து ஆளாக்கணும், அதுக்கிடையில் எவ்வளவோ துன்பங்கள். அவங்க வீட்டுக்கு தீ வச்சாங்க, அவங்களை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, திரௌபதியை அந்த சபையில் அவமானப்படுத்தினாங்க, அசுரங்கள் கூட சண்டைப்பட வேண்டியிருந்தது, எவ்வளவோ துன்பங்கள் அவங்க சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா குந்தி மகாராணி ஒரு நாள் கூட கிருஷ்ணர்கிட்ட போய் எனக்கே இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு கேட்கல. அதுதான் தூய்மையான பக்தி. குந்தி தேவி மாறா என்ன கேட்கிறாங்கன்னா, கிருஷ்ணர்ட்ட எனக்கு மேலும் கஷ்டம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. விபத சந்திருத்தாத்திர ஜெகத்குரு பவதோ தர்சனம் ஆச்சா புனர்பாவ தர்சனம். குந்திதேவி என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, கிருஷ்ணா எனக்கு தொடர்ந்து கஷ்டம் கொடுங்க, அப்படி எனக்கு தொடர்ந்து கஷ்டம் கொடுக்கும்போது நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீங்க வந்து என்ன காப்பாத்துறீங்க. அப்ப நீங்க எப்பெல்லாம் வரீங்களோ உங்களை என்னால பார்க்க முடியுது, எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும் அப்ப நான் பிறப்பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுபட்டுடுவேன். அதுதான் பக்தி. குந்திதேவிட்ட அந்த பக்தி இருந்து குந்திதேவி வந்து கிருஷ்ணாட்ட குறை சொல்ல, கிருஷ்ணா இத்தனை கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கார், நமக்கு நம்ம வேணா சொல்லலாம் கிருஷ்ணர் நம்ம கூட இல்லை, எங்கேயோ இருக்கார் கிருஷ்ணா வைகுண்டத்தில் இருக்கார், அவர் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்குவாரோ இல்லை கேட்டுட்டு இருப்பாரோ, நம்ம வசதியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோட செய்கிற பக்தியை வந்து கிருஷ்ணர் ஏற்றுன்றார். குந்திதேவி கூட கிருஷ்ணர் இருந்தார். ஆனால் குந்திதேவி ஒரு நாளும் கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தையோ தன்னுடைய குறைகளையோ சொல்லி அழுததில்லை. குந்திதேவி தெரியும் கிருஷ்ணர் என்ன விருப்பறாரோ அது எப்படி நடக்கட்டும், என்னுடைய பசங்களை கிருஷ்ணர் காப்பாற்றணுச்சா காப்பாற்றட்டும், அவங்க அழிஞ்சு போகணும்னு இருந்துன்னா அழிஞ்சு போகட்டும், அதெல்லாம் நான் பாதிப்படைய போறதில்லை. அப்படி குந்திதேவி பக்தி பண்ணிட்டு இருந்தாங்க. தனக்கு கஷ்டம் வரும்போது கிருஷ்ணர்கிட்ட வந்து புலம்புற. அதே மாதிரி தனக்கு நல்லது நடக்கும்போது, ஒரு பக்தருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குது, அவர் ரொம்ப பணக்காராயிடுறாரு, ரொம்ப வசதி வந்துருதுன்னா அவர் எப்படி எடுத்துக்குவார்னா, தன்னுடைய முயற்சினால இல்லை கிருஷ்ணருடைய கருணை. இப்போ நம்மளால என்ன நினைச்சு நமக்கு இது இந்த ரெண்டு விஷயத்துக்கு நேர்மாறாக பண்ணிடுவோம். நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நம்ம கஷ்டம் வரும்போது கிருஷ்ணரை குறை சொல்லுவோம், நமக்கு நல்லது நடக்கும்போது என்னுடைய சொந்த முயற்சி நினைச்சுக்குவோம். இதுதான் நம்ம எல்லாரும் செய்யறது. ஆனால் பக்தியில் பக்குவமானவங்க தனக்கு கஷ்டம் வரும்போது அது தம்மையில் அந்த பழியை போட்டுருவாங்களாம், ஏதோ நான் முன்ஜமத்தில் ஏதோ பண்ணியிருக்கணும் அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது, கிருஷ்ணனுடைய கருணையினால தான் நான் இந்தளவுக்காவது இருக்கேன், இல்லாட்டி என்னோட எவ்வளோ கீழே மோசமான வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்காங்க, குஷ்டம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, கண்பார் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணருடைய கருணையினால தான் எனக்கு கஷ்டம் வந்தது, என்னுடைய முன்ஜென்ம கருணப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வரப்பட வேண்டியது இருந்தது, இவ்வளவுதான் வந்திருக்கு, அப்படி எடுத்துக்குவாங்க. அதே சமயம் தனக்கு நல்லது வரும்போது அவங்க என்னால தான் நடந்தது சொல்ல மாட்டாங்க, அதுவும் கிருஷ்ணருடைய கருணை. பகவானுடைய கருணை இல்லாமல் எப்படி எனக்கு இது நடக்கும்? அப்படியே யுதிஷ்டிர மகாராஜ் எடுத்துட்டார். யுதிஷ்டிர மகாராஜ் தர்மர் அவர் கஷ்டப்படும் போது கிருஷ்ணர்கிட்ட போய் குறை சொல்லவே இல்லை, கிருஷ்ணா எங்களுக்கே என்ன கஷ்டம் கொடுக்குறீங்க. அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆனாரு. அப்ப என்ன ஆயிட்டாருன்னா, அவர் போய் கிருஷ்ணா என்னுடைய சொந்த மொழி நான் சக்கரவர்த்தி ஆனேன்னு சொல்லலை. அவர் ரெண்டுமே கிருஷ்ணாவுடைய கண்ணில் எடுத்துட்டார். எனக்கு கஷ்டம் வருதுன்னா கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தனக்கு வசதி வந்தானே இது கிருஷ்ணனுடைய கருணை. அப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள் பாகவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாகவத புராணத்தில் எந்த ஒரு பக்தன் தனக்கு கஷ்டம் வரும்போது அந்த பழிய தன்மையில போட்டுன்றானோ, தனக்கு நல்லது நடக்கும் போது அதனுடைய புண்ணியத்தை அந்த 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 நல்ல செயலை வந்து பகவானுடைய கருணை தான் எடுத்துன்றானோ, அவன் வந்து என்ன சொல்றான், அப்படிப்பட்ட பக்தர் தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி வைகுண்டத்தில் நுழையலாம் கிருஷ்ணனுடைய உலகத்தில். இப்போ உங்கள் வீட்டில் நுழையிறதுக்கு யாருமே உங்களை கேள்வி கேட்டோம், ஏன் இங்கே வந்தேன் யாரும் கேட்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உரிமையோடு நுழைவீங்க இல்லையா, யாராவது உங்கள் வீட்டில் நீங்கள் நுழையும் போது ஏ ஏன் உள்ள வர வெளியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் நீங்கள் உரிமையோடு பிரவேசிப்பீங்க, உள்ளே நுழைவீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பக்தன் தனக்கு கஷ்டம் வரும்போது அதை பொறுத்துண்டு அவன் பக்தி செய்கிறானோ, தனக்கு நல்லது நடக்கும்போது கிருஷ்ணனுடைய கண்ணை எடுத்துன்றானோ, அவன் வந்து கிருஷ்ணனுடைய வைகுண்ட லோகத்தில் போகிறதுக்கு முழு தகுதி வாய்ந்தோன்னு சொல்லுங்க. அப்ப கஜேந்திர போஷத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்திரதம்ன ராஜா எந்த விதமான கிளர்ச்சி மடையில கோபம் அடையில அது கிருஷ்ணருடைய கருணையை எடுத்துட்டு பக்தி பண்ணார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் திறந்து வந்து பக்தி செய்யற ஒரு பக்தனுக்கு இவ்வளவு சோதனை. 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு எல்லா விதமான செயலையும் திறந்து அவர் பகவானே அடைக்கலாம், பகவான் தான் எனக்கு சரணம்னு வந்து சரணம் அடைஞ்சவருக்கே இப்படி சோதனைனா நம்முடைய நிலைமையில யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் கிருஷ்ணர் மேல பக்தி கிடையாது நமக்கு. 24 மணி நேரம் இல்லை, 24 நிமிஷம் நம்மளால் தொடர்ந்து கிருஷ்ணரை நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உலக விஷயத்தில் மூழ்கி போயிருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் பக்தி பண்ணுறேன், பெரிய பக்திமானா, கிருஷ்ணர் என்ன கை விட்டுறாரு அப்படிலாம் நம்ம புலம்புவோம். ஆனால் 24 மணி நேரம் பக்தி செய்த பக்தன் அதை வந்து கிருஷ்ணருடைய கருணையாக இருக்கு. இதுதான் பக்தியில் பக்குவமானவங்களுக்கும் பக்தியில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம். நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டாலோ அசௌகரியம் வந்துட்டாலோ நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போக மாட்டோம், கிருஷ்ணருடைய மந்திரத்தை சொல்ல மாட்டோம், கிருஷ்ணருக்கு பூஜை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நான் நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கேன். இங்கே இஸ்கான் கோயிலில் சில சமயங்களில் பக்தர்கள் வருவாங்க, திடீர்னு வரமாட்டாங்க, கொஞ்ச காலமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் பிரபு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதனால் எங்களால் இப்போ வர முடியல. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சாஸ்திரத்துலேருந்து என்னன்னு உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் பகவானை இன்னும் பூர்ணமாக சரணடையணும். உங்களுக்கு துன்பம் வருதுன்னா அது பகவானுடைய கருணையை எடுத்துக்கோங்க, பகவான் உங்களை சரணடைய வைக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. இது பகவான் வந்து நான் இன்னும் அவர் மேலே பக்தி செய்யணும், நிறையா அவரை பற்றி நினைக்கணும், அவருடைய நாமங்களை உச்சரிக்கணும் அப்படி எடுத்துக்கணுமா, நீங்கள் ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எல்லாமே கிருஷ்ணோட விருப்பப்படி இல்லாமல் நடக்காது அப்படின்னு பாகவத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான், அதனால் ஆரம்ப நிலையில் வரக்கூடிய பக்தருடைய சங்கம் ரொம்ப அவசியம். நம்ம எந்த அளவுக்கு பக்தருடைய சங்கத்தை தீவிரமாக எடுத்துட்டுமோ அப்போ படிப்படியாக நமக்கும் அந்த பக்தியோடைய தாத்பரியம் என்ன, பக்தியில் எப்படி நம்ம முன்னேற்றம் அடைகிறது, எப்படி நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ண பக்தி வந்து விலகக்கூடாது. ஒருவனுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை அவனை போட்டாலும் அவன் ஹரிநாமத்தை விடக்கூடாது. கஜேந்திரனுக்கு வந்த இந்திரதமராஜாவுக்கு வந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலை. அவருடைய யானையாக போகணும்னு சந்திக்கப்பட்டார், அப்போ கூட அவர் ஹரிநாமத்தை விடலை, ஹரியோட நாமத்தை உச்சரிச்சிருந்தா இல்லை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. இப்போ எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக நம்மளை தூய்மைப்படுத்திட்டு பக்தி பக்தி செஞ்சு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ அப்போ நம்மளும் படிப்படியாக பக்தியில் முன்னேற்ற அடைய முடியும். இப்போ இந்த மாதிரி பாகவத கதைகள், பாகவதத்தில் உள்ள சரித்திரங்கள், பக்தருடைய நிலைகள்லாம் படிக்கும்பொழுது நமக்கும் படிப்படியாக அந்த மாதிரி நானும் பக்தி செய்யணும். அப்போ எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பக்தி பாதை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் கிடைக்கும். பக்தி செய்கிறவங்களும் கிருஷ்ணர் அந்த வைராக்கியத்தை கொடுப்பார். அந்த வைராக்கியம் ரொம்ப அவசியம். எக்காரணத்தை கொண்டும் பக்தி பாதை விட்டு விலகி போகக்கூடாது. கிருஷ்ணர் என்னை எப்படி வேணால் நடத்தட்டும், அவருக்கு என்ன உரிமை இல்லை, அவர் என்னை எப்படி வேணால் நடத்த அவருக்கு உரிமை இருக்குது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னா, ஆசிஷவா பாதரதா மினஸ்துமா மதர்சனமா மர்ம கருவதுவா யதா ததாவா விகதாதி லம்பரோ மத்ராணநாதஸ்து சயவே நாபரா. கிருஷ்ணா உங்களுக்கு என்னை எப்படி வேணால் நடத்த உரிமை இருக்குது, நீங்கள் என்னை அடிக்கலாம் உதைக்கலாம், என் முன்னாடி வராமல் என்ன நோகடிக்கலாம், என்னப்பெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய பகவான். அப்படி ஒரு பிரார்த்தனை செய்து காமிக்கிறார் ஒரு பக்தன். இந்த மனநிலையில் பிரார்த்திக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது அப்படி பிரார்த்திக்கணுமா, பகவானே நான் ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு எந்த விதமான தகுதியும் என்கிட்ட கிடையாது, ஆனாலும் எனக்கு உங்கள் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, தயவுசெய்து நான் தொடர்ந்து உங்கள் நாமத்தை உச்சரித்து பக்தி செய்யணும் அப்படிங்கிற மனநிலை வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து அந்த வைராக்கியம் நமக்கு குருவோடைய கருணையினாலும் பக்தருடைய சங்கத்தில் தான் கிடைக்கும். அப்போ பக்தர் சங்கம் எப்போ கிடைக்குதோ எடுத்துக்கணும், குருவோடைய கருணைக்காக பிரார்த்திக்கணும். ரெண்டும் பண்ணோம்னா கிருஷ்ணர் யாரு, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய லீலைகள் என்ன, எல்லாமே கிருஷ்ணர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய அவருடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது கிருஷ்ணர் பற்றி எல்லா ரகசியங்களும் கிருஷ்ணர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும். எந்த அளவுக்கு நம்ம அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க. சார் சார்